மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் தரம் 11 விஞ்ஞான பாடத்தினூடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் 6வது பாடலகான மனித உடற் செயன்முறைகள் எனும் பாடத்தில் தேர்ச்சி மட்டம் 6.5 மனித இயல்பாக்கமும் ஓர் சீர்திட நிலையும், மனித இயல்பாக்கமும் ஓர் சீர்திட நிலையும் தொடர்பான விடயங்களை பற்றி சற்று பார்ப்போம். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மாணவர்கள் தங்களது பாட நூலை அருகில் வைத்துக் கொண்டால் இலகுவானதாக அமையும். மனித இயல்பாக்கமும் ஓர் சீர்திட நிலையும். பாடநூலில் 198 பக்கத்தை மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் இலகுவாக அமையும். ஆகவே மனித இயல்பாக்கமும் ஓர் சீர்திட நிலையும். முதலில் தூண்டல் என்றால் என்ன என்று பார்ப்போம். தூண்டல் அங்கி ஒன்றினால் உணரக்கூடிய அக அல்லது புறசூழலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் எனப்படும். மீண்டும் அங்கி ஒன்றினால் உணரக்கூடிய அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் எனப்படும். உதாரணம் இடி இடித்தல், மழை பெய்தல் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக துளங்கள். துளங்கள் என்பது தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு. துளங்கள் என்பது தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு. உதாரணம் இடிசத்தம் கேட்டவுடன் காதை மூடுதல். ஆகவே இங்கு துளங்கள் காதை மூடுதல் ஆகும். அடுத்ததாக வாங்கிகள். வாங்கிகள் என்பது தூண்டலை இனங்காண உதவும் புலனங்கம். வாங்கிகள் என்பது தூண்டலை இனங்காண உதவும் புலனங்கம். வாங்கிகளாக கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்பன காணப்படுகின்றன. வாங்கிகளாக கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்பன காணப்படுகின்றன. கண்ணினால் பெறப்படும் தூண்டல் வெளிச்சம், காது சத்தம், மூக்கு மனம், நாக்கு சுவை, தோல் தொடுகை சூடு குளிர். அடுத்ததாக விளைவு காட்டி. விளைவு காட்டி என்பது துளங்களை வெளிக்காட்டும் உறுப்பு. விளைவு காட்டி என்பது துளங்களை வெளிக்காட்டும் உறுப்பு. விளைவு காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் தொழிற்படும். விளைவு காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் தொழிற்படும். மீண்டும் தூண்டல் என்பது அங்கி ஒன்றினால் உணரக்கூடிய அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றம். இத்தூண்டல்களை இனங்காண உதவும் புலனங்கங்கள் வாங்கிகள் எனப்படும். தூண்டல்களை இனங்காண உதவும் புலனங்கங்கள் வாங்கிகள் எனப்படும். வாங்கிகளாக கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்பன தொழிற்படும். தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு துளங்கள் எனப்படும். தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு துளங்கள் எனப்படும். துளங்களை வெளிக்காட்டும் உறுப்புகள் விளைவு காட்டிகள் எனப்படும். துளங்களை வெளிக்காட்டும் உறுப்புகள் விளைவு காட்டிகள் எனப்படும். விளைவு காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் தொழிற்படும். இவற்றிற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். இங்கு தூண்டல் முள் குத்துதல். துளங்கள் காலை தூக்குதல். வாங்கிகளாக தோல் தொளிப்படும். விளைவு காட்டி கால் தசை. மீண்டும் காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். இங்கு தூண்டல் முள் குத்துதல். வாங்கியாக தோல் தொளிப்படும். துளங்கள் காலை தூக்குதல். விளைவு காட்டியாக காட்தசை தொளிப்படும். அடுத்ததாக இடி இடித்தவுடன் காதை மூடுதல். இடி இடித்தவுடன் காதை மூடுதல். இங்கு தூண்டல் இடி இடித்தல். வாங்கி காது. துளங்கள் காதை மூடுதல். விளைவு காட்டியாக கையில் உள்ள தசைகள் தொளிப்படும். ஆகவே மாணவர்களே, முதலில் தூண்டல், அடுத்ததாக துளங்கள், அடுத்ததாக வாங்கி, அடுத்ததாக விளைவு காட்டி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இயைபாக்கம். அடுத்ததாக இயைபாக்கம். இயைபாக்கம் என்பது அகப்புற சூழலில் நடைபெறும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடற் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை. மீண்டும் இயைபாக்கம் என்பது அகப்புற சூழலில் நடைபெறும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை. இயைபாக்கம் இருவகைப்படும். இயைபாக்கம் இருவகைப்படும். நரம்பியைபாக்கம், மற்றொன்று நரம்பின்றியைபாக்கம். இயைபாக்கம் இருவகைப்படும். நரம்பியைபாக்கம், நரம்பின்றியைபாக்கம். இயைபாக்கம் என்பது அகப்புற சூழலில் நடைபெறும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை. முதலில் நரம்பியைபாக்கம் தொடர்பாக பார்ப்போம். நரம்பியைபாக்கம் மின்னியல் முறை இயைபாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பியைபாக்கம் மின்னியல் முறை இயைபாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம் நரம்பியைபாக்கம் எனப்படும். நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம் நரம்பியைபாக்கம் எனப்படும். இத்துளங்கள் குறுகிய காலம் மாத்திரமே நிலைத்திருக்கும். நரம்பியைபாக்கம் குறுகிய காலம் மாத்திரமே நிலைத்திருக்கும். இதன் போது விரைவாக துளங்கல்கள் ஏற்படுத்தப்படும். நரம்பியைபாக்கத்தின் போது விரைவாக துளங்கல்கள் ஏற்படுத்தப்படும். ஆகவே நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம் நரம்பியைபாக்கம் எனப்படும். ஆகவே அடுத்ததாக மாணவர்களே, நரம்பு தொகுதி நரம்பிலயம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நரம்பிலயம் தொடர்பான விடயங்கள் இளையம் பாடத்தில், அதாவது முதலாவது பாடத்தில் இவை தொடர்பான விடயங்களை பார்த்துள்ளோம். இவை தொடர்பான சிறிய மீட்டல் ஒன்றை பார்ப்போம். பாடநூலில் இவை தொடர்பான விடயங்கள் 17 பக்கத்தில் காணப்படுகின்றது. ஆகவே முதலில் நரம்பிலயம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நரம்பிலயத்தின் அடிப்படை கட்டமைப்பலகு நரம்பு களமாகும். நரம்பிலயத்தின் அடிப்படை கட்டமைப்பு அலகு நரம்பு களமாகும். நரம்பு களம் நியூரோன்கள் எனவும் அழைக்கப்படும். நரம்பு களம் நியூரோன்கள் எனவும் அழைக்கப்படும். நரம்பு களம் தொடர்பான படம் பாடநூலில் 17 பக்கத்தில் காணப்படுகின்றது. நரம்பு களம் ஒன்றின் கட்டமைப்பை பார்த்தோமானால், உட்காவு நரம்பு முளை, களவுடல், கரு, வெளிக்காவு நரம்பு முளை, மயலின் கவசம், இரண்வியரின் கணு போன்ற பகுதிகளை கொண்டிருக்கும். இவை தொடர்பான படம் பாடநூலில் 17 பக்கத்தில் காணப்படுகின்றது. அடுத்ததாக நரம்பிலயத்தின் தொழில். நரம்பிலயமானது வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கும் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கும் கணத்தாக்கங்களை கடத்தும். மீண்டும் நரம்பிலயத்தின் தொழில் வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கும் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கும் கணத்தாக்கங்களை கடத்தும். அடுத்ததாக நரம்புக்களத்தின் வகைகள். நரம்புக்களம் மூன்று வகைப்படும். புலன் நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம். நரம்புக்களம் மூன்று வகைப்படும். புலன் நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம். அடுத்ததாக உடலிலுள்ள மிக நீண்ட களம் நரம்புக்களம் ஆகும். உடலிலுள்ள மிக நீண்ட களம் நரம்புக்களம் ஆகும். நரம்புகள் எப்பொழுதும் மீள உருவாக்கப்பட முடியாதவை. நரம்புகள் மீள உருவாக்கப்பட முடியாதவை. அடுத்ததாக நரம்பு தொகுதி இருவகைப்படும். நரம்பு தொகுதி இருவகைப்படும். மைய நரம்பு தொகுதி, மற்றொன்று சுற்றையல் நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி இருவகைப்படும். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் காணப்படும். மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் காணப்படும். சுற்றையல் நரம்பு தொகுதியில் மண்டையோட்டு நரம்புகளும் முன்னான் நரம்புகளும் காணப்படும். ஆகவே மாணவர்களே, நரம்பு தொகுதி இருவகைப்படும். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் உள்ளடங்கும். சுற்றையல் நரம்பு தொகுதியில் மண்டையோட்டு நரம்புகளும் முன்னான் நரம்புகளும் காணப்படும். முதலாவதாக மைய நரம்பு தொகுதியை பற்றி பார்ப்போம். மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் காணப்படுகின்றது. இவற்றில் முதலாவதாக மூளை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். மூளையானது மண்டையோட்டு குழியினுள் காணப்படும். மூளையானது மண்டையோட்டு குழியினுள் காணப்படும். மூளையின் திணிவு உடல் நிறையில் 1/50 ஆகும். மூளையானது உடல் நிறையில் 1/50 காணப்படும். மூளையில் நரைநிற சடப்பொருள் வெளிப்புறமாகவும் வெண்ணிற சடப்பொருள் உட்புறமாகவும் காணப்படும். நரைநிற சடப்பொருள் வெளிப்புறமாகவும் வெண்ணிற சடப்பொருள் உட்புறமாகவும் காணப்படும். அடுத்ததாக மூளையின் கட்டமைப்பு. மூளையின் கட்டமைப்பு பாடநூலில் 201 காணப்படுகின்றது. மாணவர்கள் 201 எடுத்துக்கொண்டால் கட்டமைப்பை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். மூளையின் கட்டமைப்பு பாடநூலில் 201 காணப்படுகின்றது. மூளையானது 3 கொண்டிருக்கும். மூளையானது 3 கொண்டிருக்கும். முதலாவதாக மூளையம், இரண்டாவது மூளி, மூன்றாவதாக நீள்வளைய மையவிலையம். மூளையானது 3 கொண்டிருக்கும். முதலாவது மூளையம், இரண்டாவது மூளி, மூன்றாவதாக நீள்வளைய மையவிலையம். முதலாவதாக மூளையம் தொடர்பான விடயங்கள் பற்றி பார்ப்போம். மனித மூளையில் மிகவும் விருத்தி அடைந்த பகுதி மூளையம் ஆகும். மனித மூளையில் மிகவும் விருத்தி அடைந்த பகுதி மூளையம் ஆகும். மூளையமானது 2 பிரிக்கப்பட்டுள்ளது. மூளையமானது 2 பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வலது அரைக்கோளம், இரண்டாவது இடது அரைக்கோளம். மனித மூளையமானது இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வலது அரைக்கோளம், இரண்டாவது இடது அரைக்கோளம். இங்கு வலது அரைக்கோளத்தினால் இடதுபுற செயற்பாடுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். அதே போன்று இடது அரைக்கோளத்தினால் வலதுபுற செயற்பாடுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். மூளையமானது மேற்பரப்பளவை அதிகரிப்பதற்காக அதிக மடிப்புகளை கொண்டு அமைந்துள்ளது. மூளையமானது மேற்பரப்பளவை அதிகரிப்பதற்காக அதிகளவான மடிப்புகளை கொண்டிருக்கும். சாதாரண மனிதர் ஒருவரை விட விஞ்ஞானியின் மூளையத்தின் மடிப்புகளின் எண்ணிக்கை அதிகளவாக காணப்படும். மீண்டும், சாதாரண மனிதர் ஒருவரை விட விஞ்ஞானிகளின் மூளையத்தில் உள்ள மடிப்புகளின் எண்ணிக்கை அதிகளவானதாக காணப்படும். ஆகவே மூளையம் விருத்தியடைய மூளையத்தில் உள்ள மடிப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மூளையத்தில் உள்ள மடிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு காணப்படும். மூளையத்தின் தொழில் வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்ளும். முதலாவதாக வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்ளும். அடுத்ததாக அத்தகவல்களை விளங்கிக் கொள்ளும். அடுத்ததாக அத்தகவல்களை களஞ்சியப்படுத்தும். ஆகவே மூளையத்தின் பிரதான தொழிலாக வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்று அதிலுள்ள தகவல்களை விளங்கி அவற்றை சேமிக்கும். மீண்டும், மூளையத்தின் பிரதான தொழில் வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்று அத்தகவல்களை விளங்கி அத்தகவல்களை களஞ்சியப்படுத்தும். அடுத்ததாக புலன் உணர்வுகளை உருவாக்கும். உதாரணம், வலி, பார்வை, சூடு, பேச்சு, சுவை, மனம் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக உயர் உள செயற்பாடுகளை ஆளல். உதாரணம், கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு, ஞாபகம் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மூளையத்தின் தொழில் இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும். ஆகவே மாணவர்களே, மூளையத்தின் தொழில் வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்று அத்தகவல்களை விளங்கி அத்தகவல்களை களஞ்சியப்படுத்தும். இரண்டாவதாக புலன் உணர்வுகளை உருவாக்கும். உதாரணம், வலி, பார்வை, சூடு, பேச்சு, சுவை, மனம். அடுத்ததாக உயர் உள செயற்பாடுகளை ஆளல். உதாரணம், கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு. அடுத்ததாக இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தல். அடுத்ததாக மூளையின் பிரதான பகுதிகளில் அடுத்ததாக மூளி. இரண்டாவதாக மூளி. மூளையத்திற்கு பின்புறமாக பிடரி பகுதியில் காணப்படும் அமைப்பு மூளியாகும். இம்மூளியானது பறவைகளுக்கு நன்கு விருத்தி அடைந்து காணப்படும். மூளியின் தொழில் உடல் சமநிலையை பேணுதல். மூளியின் பிரதான தொழில் உடல் சமநிலையை பேணுதல். அடுத்ததாக இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல். அடுத்ததாக இயைபாக்கத்தை ஏற்படுத்தல். இயைபாக்கத்தை ஏற்படுத்தல், அதாவது உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள பங்களிப்பு செய்தல். உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள பங்களிப்பு செய்தல். இதற்கு உதாரணமாக ஊசியில் நூல் கோர்த்தலை குறிப்பிடலாம். ஊசியில் நூல் கோர்த்தலை குறிப்பிடலாம். மீண்டும் மூளையத்திற்கு பின்புறமாக பிடரி பகுதியில் காணப்படும் அமைப்பு மூளி ஆகும். மூளியானது பறவைகளுக்கு நன்கு விருத்தியடைந்து காணப்படும். மூளியின் தொழில் உடற் சமநிலையை பேணுதல். அட்கஹோல் அருந்துபவர்களுக்கு முதலில் மூளியே பாதிப்படையும். எனவேதான் அட்கஹோல் அல்லது போதைப்பொருள் பாவித்த ஒருவரின் உடல் சமநிலை குழப்பமடைகின்றது. போதைப்பொருள் பாவிக்கும் ஒருவருக்கு முதலில் மூளியே பாதிப்படைகின்றது. அடுத்ததாக இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக இயைபாக்கத்தை ஏற்படுத்தும். மூளையின் அடுத்த பகுதி நீள்வளைய மைய விளையம். நீள்வளைய மைய விளையம் மூளிக்கு பிற்புறமாக காணப்படும். நீள்வளைய மைய விளையமானது மூளிக்கு பிற்புறமாக காணப்படும். நீள்வளைய மைய விளையத்தின் இறுதி பகுதி முன்னானாக தொடர்ந்து செல்லும். நீள்வளைய மையத்தின் இறுதி பகுதி முன்னானாக தொடர்ந்து செல்லும். நீள்வளைய மைய விளையத்தின் தொழில் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும். இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக சுவாசத்தை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக சுவாசத்தை கட்டுப்படுத்தும். எனவேதான் தலையின் பிற்பகுதி அடிபட்டால் இறப்பு ஏற்படும். அடுத்ததாக தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். தெரிவினை செயற்பாடுகளுக்கு உதாரணங்களாக வாந்தி, இருமல், விழுங்குதல் என்பவற்றை குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே, நீள்வளைய மைய விளையமானது மூளிக்கு பிற்புறமாக காணப்படும். நீள்வளைய மைய விளையத்தின் இறுதி பகுதி முன்னானாக தொடர்ந்து செல்லும். நீள்வளைய மைய விளையத்தின் தொழில்கள் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும், சுவாசத்தை கட்டுப்படுத்தும், தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக மூளையிலுள்ள அடுத்த பகுதியாக பரிவக கீலை குறிப்பிடலாம். மூளையிலுள்ள அடுத்த பகுதி பரிவக கீல். பரிவக கீழானது உடலின் வெப்பநிலை, நீரின் அளவு என்பவற்றின் ஓர் சீர்திட நிலையை பங்கு கொள்ளும். உடலின் வெப்பநிலை, உடலிலுள்ள நீரின் அளவு என்பவற்றை சீராக்குவதில் பரிவக கீழானது பங்கு கொள்ளும். அடுத்ததாக மூளையின் பாதுகாப்பு. மூளையை பாதுகாப்பதற்காக முதலாவதாக மண்டையோடு, அடுத்ததாக மூளைய மென்சவ்வுகள், அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மம் என்பன காணப்படுகின்றன. மூளையை பாதுகாப்பதற்காக மண்டையோடு, மூளைய மென்சவ்வுகள், மூளைய முன்னான் பாய்மம் என்பன காணப்படுகின்றன. இங்கு மூளைய மென்சவ்வுகளாக வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றி என்பன காணப்படுகின்றன. வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றாயி என்பன காணப்படுகின்றன. ஆகவே மூளையை பாதுகாக்கும் அம்சங்கள் மண்டையோடு, வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றாயி, மூளைய முன்னான் பாய்மம். அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்பொருளின் தொழில். மூளைய முன்னான் பாய்பொருளின் தொழில் முதலாவதாக மூளையையும் முன்னானையும் தாங்குதல். மூளையையும் முன்னானையும் தாங்குதல். இரண்டாவதாக அதிர்ச்சியை உறிஞ்சல். இரண்டாவதாக அதிர்ச்சியை உறிஞ்சல், மூன்றாவதாக உளறுதலில் இருந்து பாதுகாத்தல், உளறுதலில் இருந்து பாதுகாத்தல், அடுத்ததாக நுண்ணங்கி தொற்றுதலில் இருந்து பாதுகாத்தல், நுண்ணங்கி தொற்றுதலில் இருந்து பாதுகாத்தல், அடுத்ததாக வெப்பநிலை மாற்றங்களில் இருந்தும் பாதுகாத்தல். ஆகவே மூளைய முன்னான் பாய்பொருளின் தொழில்களாவன மூளையையும் முன்னானையும் தாங்குதல், அதிர்ச்சியை உறிஞ்சுதல், உலர்தலில் இருந்து பாதுகாத்தல், நுண்ணங்கி தொற்றுதலில் இருந்து பாதுகாத்தல், வெப்பநிலை மாற்றங்களில் இருந்து பாதுகாத்தல். அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மம் தொற்றுக்குள்ளாவதால் மூளைய சரும அழற்சி ஏற்படும். மூளைய முன்னான் பாய்மமானது தொற்றுதலுக்கு உள்ளாவதால் மூளைய சரும அழற்சி ஏற்படும். அடுத்ததாக முன்னானை பாதுகாக்கும் அம்சங்களாவன முள்ளந்தண்டு, மூளைய மென்சவ்வுகள், மூளைய முன்னான் பாய்பொருள். முன்னானை பாதுகாக்கும் அம்சங்கள் முள்ளந்தண்டு, மூளைய மென்சவ்வுகள், மூளைய முன்னான் பாய்மம் என்பவற்றை குறிப்பிடலாம். இங்கு மூளைய மென்சவ்வுகளாக வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றாயி என்பன காணப்படுகின்றன. ஆகவே முன்னானை பாதுகாக்கும் அம்சங்கள் முள்ளந்தண்டு, வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றாயி என்பவற்றை குறிப்பிடலாம். முன்னானின் குறுக்கவெட்டு முகத் தோற்றத்தில் வெளிப்புறமாக வெண்ணிற சடப்பொருளும் உட்புறமாக நரைநிற சடப்பொருளும் காணப்படும். முன்னானின் குறுக்குவெட்டு முகத் தோற்றத்தில் வெளிப்புறமாக வெண்ணிற சடப்பொருளும் உட்புறமாக நரைநிற சடப்பொருளும் காணப்படும். அடுத்ததாக முன்னானின் குறுக்குவெட்டு முகத் தோற்றம் மாணவர்களை பாடநூலில் 203 பக்கத்தில் காணப்படுகின்றது. முன்னானின் குறுக்குவெட்டு முகத் தோற்றம் நடுவில் மையக்கால்வாய் காணப்படும். பின்புறமாக முதுகுப்புற அடியும் முற்புறமாக முதுகுப்புற அடியும் காணப்படும். பின்புறமாக முதுகுப்புற அடியும் முற்புறமாக வயிற்றுப்புற அடியும் காணப்படும். முதுகுப்புற அடியில் சற்று வீங்கிய அமைப்பாக முதுகுப்புற திரட்டு காணப்படும். ஆகவே மாணவர்களே, முன்னானின் குறுக்கு வெட்டு முகத் தோற்றத்தில் மையக்கால்வாய், முதுகுப்புற அடி, வயிற்றுப்புற அடி, முதுகுப்புற திரட்டு என்பன காணப்படுகின்றன. இங்கு முன்னான் நரம்புகள் 31 காணப்படுகின்றது. அடுத்ததாக தெரிவினை. தெரிவினை என்பது மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காது தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதல் தெரிவினையாகும். தெரிவினை இரு வகைப்படும். மண்டையோட்டு தெரிவினை, மற்றொன்று முன்னான் தெரிவினை. தெரிவினைகள் இரு வகைப்படும். மண்டையோட்டு தெரிவினை, முன்னான் தெரிவினை. மண்டையோட்டு தெரிவினை என்பது தலைப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினைகள் ஆகும். மண்டையோட்டு தெரிவினை என்பது தலைப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினைகள் ஆகும். உதாரணம் இருமல், தும்மல், விக்கல், வாந்தி என்பவற்றை குறிப்பிடலாம். அதே போன்று முன்னான் தெரிவினை என்பது முண்டப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினைகள் ஆகும். முன்னான் தெரிவினைக்கு உதாரணங்கள் சூடான பொருளிலிருந்து கையை எடுத்தல், முள் குத்தியதும் காலை தூக்குதல். ஆகவே மாணவர்களே, தெரிவினை என்பது மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காத தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதல் தெரிவினையாகும். தெரிவினை இருவகைப்படும். மண்டையோட்டு தெரிவினை, அடுத்ததாக முன்னான் தெரிவினை. மண்டையோட்டு தெரிவினை என்பது தலைப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினையாகும். முன்னான் தெரிவினை என்பது முண்டப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினையாகும். மண்டையோட்டு தெரிவினைக்கு உதாரணங்கள் இருமல், தும்மல், விக்கல், வாந்தி. முன்னான் தெரிவினைக்கு உதாரணம் சூடான பொருளிலிருந்து கையை எடுத்தல், முள் குத்தியதும் பாதத்தை தூக்குதல். அடுத்ததாக தெரிவினையின் முக்கியத்துவம், அதாவது சிந்திக்காத தூண்டல்களுக்கு உடனடியாக துளங்களை காட்டுவதன் முக்கியத்துவம், தீமை பயக்கும் காரணிகள் எமது உடலில் சந்திக்கும் போது அவற்றின் மூலம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமலும் உயிரை பாதுகாக்கவும் உதவும். மீண்டும் தெரிவினையின் முக்கியத்துவம், தீமை பயக்கும் காரணிகள் எமது உடல் சந்திக்கும் போது அவற்றின் மூலம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமலும் உயிரை பாதுகாக்கவும் உதவும். சிந்திக்காது குறுகிய காலத்தில் தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுவதன் மூலம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமலும் உயிரை பாதுகாக்கவும் உதவக்கூடியதாக அமையும். அடுத்ததாக தெரிவில், தெரிவில் தொடர்பான படங்கள் பாடநூலில் 203 பக்கத்தில் காணப்படுகின்றது. தெரிவில் என்பது தெரிவினை ஒன்றின் போது கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதையாகும். அடுத்ததாக நரம்பிலயத்தின் தொழிற்பாட்டலகு தெரிவில் ஆகும். தெரிவினை ஒன்றே கடத்தப்படும் பாதையை பார்ப்போம். வாங்கி, புலன் நரம்புக்களம், இடை தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், விளைவு காட்டி. தெரிவில் என்பது தெரிவினை கடத்தப்படும் பாதையாகும். நரம்பிலயத்தின் தொழிற்பாட்டலகு தெரிவில் ஆகும். ஆகவே தெரிவினை ஒன்று கடத்தப்படும் பாதை வாங்கி, புலன் நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், விளைவு காட்டி என்பவற்றை குறிப்பிடலாம். பாதையொன்றை காட்டும் போது கட்டாயமாக அம்புக்குறியினால் காட்டப்பட வேண்டும். அடுத்ததாக சுற்றையல் நரம்பு தொகுதி. இதுவரையும் மைய நரம்பு தொகுதி தொடர்பான விடயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சுற்றையல் நரம்பு தொகுதி. சுற்றையல் நரம்பு தொகுதி இருவகைப்படும். மண்டையோட்டு நரம்பு, முன்னான் நரம்பு. மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடியும் முன்னான் நரம்புகள் 31 சோடியும் காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, சுற்றையல் நரம்பு தொகுதியில் 12 சோடி மண்டையோட்டு நரம்புகளும் 31 சோடி முன்னான் நரம்புகளும் காணப்படுகின்றது. அடுத்ததாக தன்னாட்சி நரம்பு தொகுதி. தன்னாட்சி நரம்பு தொகுதி என்பது மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்புகள். தன்னாட்சி நரம்பு என்பது மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்புகள் தன்னாட்சி நரம்பு தொகுதி எனப்படும். மூளையின் கட்டுப்பாடு இன்றி நடைபெறும் சில செயற்பாடுகளுக்கு உதாரணம் சுவாசம், இதய துடிப்பு, சுற்றுச்சுருங்கல் அசைவு என்பவற்றை குறிப்பிடலாம். ஆகவே மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்புகள் தன்னாட்சி நரம்பு தொகுதி எனப்படும். தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் இச்சை இன்றிய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும். தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் தன்னாட்சி நரம்பு தொகுதிகள் இரு வகைப்படும். முதலாவது பரிவு, இரண்டாவது பரப்பரிவு. பரிவு நரம்புகள் காணப்படும் இடம் எல்லாம் பரப்பரிவு நரம்புகளும் காணப்படும். பரிவு நரம்புகள் காணப்படும் இடம் எல்லாம் பரப்பரிவு நரம்புகளும் காணப்படும். தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் தாக்குதல் அல்லது தப்பித்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் தாக்குதல் அல்லது தப்பித்தல் தூண்டற்பேரை காட்டக்கூடியதாக காணப்படும். பரிவு நரம்பு தொகுதிக்கு எதிரான செயற்பாடுகள் பரப்பரிவு நரம்பு தொகுதியினால் ஆற்றப்படும். பரிவு நரம்பு தொகுதிக்கு எதிரான செயற்பாடுகள் பரப்பரிவு நரம்பு தொகுதியினால் ஆற்றப்படும். அவசர நிலைமைகளில் முதலில் செயற்படுவது நரம்பு தொகுதி ஆகும். அவசர நிலைமைகளில் முதலில் செயற்படுவது பரிவு நரம்பு தொகுதி ஆகும். பரிவு கமா பரப்பரிவு நரம்புகளினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் தொடர்பான அட்டவணை பாடநூலில் 205 பக்கத்தில் காணப்படுகின்றது. பரிவு பரப்பரிவு நரம்புகளால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் பாடநூலில் 205 பக்கத்தில் காணப்படுகின்றது. பரிவு நரம்பு தொகுதியின் தொழில் கண்மணியின் பருமனை அதிகரிக்கும். பரிவு நரம்பு தொகுதி கண்மணியின் பருமனை அதிகரிக்கும். பரப்பரிவு நரம்பு தொகுதி கண்மணியின் பருமனை சுருங்க செய்யும். பரப்பரிவு நரம்பு தொகுதி உமிழ்நீர் சுரத்தலை அதிகரிக்கும். பரிவு இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்யும். பரப்பரிவு இதய துடிப்பு வீதத்தை குறைவடைய செய்யும். அடுத்ததாக பரிவு சிறுநீர் வெளியேற்றத்தை குறைக்கும். பரப்பரிவு சிறுநீர் பையை சுருங்க செய்யும். ஆகவே அவசர நிலைமைகளில் முதலில் செயற்படுவது பரிவு நரம்பு தொகுதியாகும். பரிவு நரம்பு தொகுதி காணப்படும் இடம் எல்லாம் பரப்பரிவு நரம்பு தொகுதியும் காணப்படும். இப்பரிவு நரம்புகளும் பரப்பரிவு நரம்புகளும் இணைந்து தன்னாட்சி நரம்பு தொகுதியை அமைக்கின்றது. அடுத்ததாக நரம்பின்றிய இயல்பாக்கம். நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பின்றிய இயல்பாக்கம் என்பது ரசாயன பதார்த்தங்களால் ஏற்படுத்தப்படும் இயல்பாக்கம். நரம்பின்றிய இயல்பாக்கம் என்பது ரசாயன பதார்த்தங்களால் ஏற்படும் இயல்பாக்கம். நரம்பின்றிய இயல்பாக்கத்தில் தகவல்களை கொண்டு செல்வதற்காக ஓமோன்கள் காணப்படுகின்றது. நரம்பின்றிய இயல்பாக்கத்தில் ரசாயன பதார்த்தங்களாக ஓமோன்கள் பங்கு கொள்கின்றன. அடுத்ததாக சுரப்பிகள் இரு வகைப்படும். கான் சுரப்பி மற்றொன்று கானில் சுரப்பி. சுரப்பிகள் இரு வகைப்படும். கான் சுரப்பி மற்றொன்று கானில் சுரப்பி. கான் சுரப்பி புறஞ்சுரக்கும் சுரப்பி என அழைக்கப்படும். கானில் சுரப்பி அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் என அழைக்கப்படும். கான்கள் மூலம் சுரப்புகள் கொண்டு செல்லப்படுமாயின் அவை கான் சுரப்பிகள் எனப்படும். கான்கள் மூலம் சுரக்கப்படும் சுரப்புகள் கொண்டு செல்லப்படுமாயின் அவை கான் சுரப்பிகள் எனப்படும். சுரப்புகள் குருதியின் மூலம் கொண்டு செல்லப்படுமாயின் அவை கானில் சுரப்பிகள் எனப்படும். அடுத்ததாக ஓமோன்கள் பற்றி பார்ப்போம். ஓமோன்கள் என்பது அகஞ்சுரக்கும் சுரப்பியால் சுரக்கப்படும் ரசாயன பதார்த்தங்கள் ஓமோன்கள் எனப்படும். அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும் ரசாயன பதார்த்தங்கள் ஓமோன்கள் எனப்படும். ஓமோன்களின் சிறப்பியல்புகள் அடுத்ததாக ஓமோன்களின் சிறப்பியல்புகள். ஓமோன்கள் யாவும் சேதன சேர்வைகள். ஓமோன்கள் குருதியினால் கடத்தப்படும். ஓமோன்கள் ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு பிரிதொரு இடத்திலேயே தொழிற்படும். ஓமோன்கள் ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு பிரிதொரு இடத்திலேயே தொழிற்படும். ஓமோன்கள் இலக்கு அங்கத்தை மாத்திரமே தூண்டும். ஓமோன்கள் இலக்கு அங்கத்தை மாத்திரமே தூண்டும். தொழிற்பட மிக குறைந்த செறிவு போதுமானது. ஓமோன்கள் தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவே போதுமானது. அடுத்ததாக ஓமோன்கள் யாவும் புரதங்கள். ஓமோன்கள் யாவும் புரதங்கள். அடுத்ததாக அகஞ்சுரக்கும் சுரப்பிகள், அகஞ்சுரக்கும் சுரப்புகள் தொடர்பான விளக்கங்கள் பாடநூலில் 206 பக்கத்தில் உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள், மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்புகள் தொடர்பான விடயங்கள் பாடநூலில் 206 பக்கத்தில் காணப்படுகின்றது. இவை தொடர்பான விடயங்களை தங்களது பாடநூலில் குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கபச்சுரப்பி. முதலாவதாக கபச்சுரப்பி. மூளை பரிவகக்கீல் என்பவற்றுக்கு கீழாக காணப்படும் ஒரு அமைப்பு. மூளை பரிவகக்கீல் என்பவற்றுக்கு கீழாக காணப்படும் ஒரு அமைப்பு ஓமோன்கள் ஆகும். மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகளில் முதலாவதாக கபச்சுரப்பி. கபச்சுரப்பியானது மூளை பரிவகக்கீல் என்பவற்றுக்கு கீழாக காணப்படும். இக்கபச்சுரப்பியே தலைமை சுரப்பியாக கருதப்படும். அதாவது கபச்சுரப்பியே ஏனைய அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை கட்டுப்படுத்தும். கபச்சுரப்பியே ஏனைய அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை கட்டுப்படுத்தும். ஆகவே மனிதனின் பிரதான தலைமை சுரப்பியாக கபச்சுரப்பி காணப்படுகின்றது. கபச்சுரப்பியானது மூளை பரிவகக்கீல் என்பவற்றுக்கு கீழாக காணப்படுகின்றது. கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன் வளர்ச்சி ஓமோன் ஆகும். கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன் வளர்ச்சி ஓமோன் ஆகும். வளர்ச்சி ஓமோனானது GH ஓமோன் எனவும் அழைக்கப்படும். இவ் GH ஓமோனானது உடல் இழையங்களின் வளர்ச்சி, எண்புகளின் வளர்ச்சி என்பவற்றை தூண்டும். உடல் இழையங்களின் வளர்ச்சி, எண்பு என்பவற்றின் வளர்ச்சி என்பவற்றை தூண்டும். GH ஓமோன் குறையும் சந்தர்ப்பத்தில் குரல் நிலைமை ஏற்படும். அதே போன்று GH ஓமோன் அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் ராட்சத மனிதர் தோற்றம் உருவாகும். ஆகவே கபச்சுரப்பியானது தலைமை சுரப்பியாக கருதப்படுகின்றது. கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் GH ஓமோன். GH ஓமோனின் தொழில் உடல் இழையங்களின் வளர்ச்சி, எண்புகளின் வளர்ச்சியை தூண்டும். கபச்சுரப்பியால் சுரக்கப்படும் மற்றொரு ஓமோன் FSH ஓமோன். மற்றொரு ஓமோன் LH ஓமோன். ஆகவே கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் GH ஓமோன், FSH ஓமோன், LH ஓமோன். அடுத்ததாக தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி தொழிற்படுவதற்கு அயடின் கனியுப்பு தேவைப்படும். தைராய்டு சுரப்பி தொழிற்படுவதற்கு அயடில் கனியுப்பு தேவைப்படும். தைராய்டு சுரப்பியானது கழுத்தின் முற்புறமாக குரல் வளைக்கு கீழாக காணப்படும். தைராய்டு சுரப்பியானது குரல் வளைக்கு கீழாக காணப்படும். தைராய்டு சுரப்பியினால் கல்சிடோசின், தைராக்சின் போன்ற ஓமோன்கள் சுரக்கப்படுகின்றது. கல்சிடோசினானது குருதியில் கல்சியத்தின் அளவை கூட்டும். கல்சிடோசின் ஓமோனானது குருதியில் கல்சியத்தின் அளவை கூட்டும். தைராக்சின் ஓமோனானது உடலின் அணுசேப வேகத்தை கட்டுப்படுத்தும். தைராக்சின் ஓமோனானது உடலின் அணுசேப வேகத்தை கட்டுப்படுத்தும். அயடின் குறைபாடு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் தைராய்டு சுரப்பியானது வீங்கும். இந்நோய் நிலைமை கண்டமாலை என அழைக்கப்படும். அடுத்ததாக சதையி. சதையானது முன்சிறுகுடல் வளைவில் காணப்படும். சதையானது முன்சிறுகுடல் வளைவில் காணப்படும். சதையின் சிறப்பியல்பு அகஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் புறஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் தொழிற்படும். சதையானது அகஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் புறஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் தொழிற்படும். சதையினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் இன்சுலின், மற்றொன்று குளுக்ககோன். இன்சுலின் ஓமோன் குருதியில் குளுக்கோசு மட்டத்தை குறைக்கும். குளுக்ககோன் ஓமோன் குருதியில் குளுக்கோசு மட்டத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக அதிரணல். அதிரணல் சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன் அதிரணலின். அதிரணலின் ஓமோனின் தொழில் ஆபத்தான நிலைமைகளில் உடலை தயார்படுத்தும். உதாரணம் கோபம், பயம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக விதை. விதையினால் சுரக்கப்படும் ஓமோன் திசு திசுத்தரோன். இதன் தொழில் ஆண்களின் துணைப்பால் இயல்புகளை தூண்டும். அதே போன்று விந்து உற்பத்தியை தூண்டும். அடுத்ததாக சூலகம். சூலகத்தினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன். இவற்றின் தொழில் பெண்களின் துணைப்பால் இயல்புகளை தூண்டுதல், மாதவிடாய் வட்டத்தை ஏற்படுத்தல்.